வேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு நெஞ்சங்களே, விதையாகும் கதைகள் இந்திய குடியரசு நாள் சிறப்பு செய்தி மற்றும் செய்திகளை இன்று உங்களுக்கு வழங்குகின்றோம். விதையாகும் கதைகள். ஒத்துவராத இடத்தில் பொருத்தாதே. படுத்த படுக்கையாய் கிடந்த தந்தை ஒருவர் தான் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் தன்னருகில் மகனை அழைத்து ஒரு கை கடிகாரத்தை காட்டி, இது உனது தாத்தா எனக்கு கொடுத்தது. இது 200 ஆண்டுகளுக்கு மேலான பழமை உடையது. ஆனால் நான் இதை உன்னிடம் கொடுப்பதற்கு முன் நீ இதை அந்த தெருவில் உள்ள கடிகார கடைக்கு கொண்டு போய் இதை நீ விற்க விரும்புவதாக சொல் என்றார். மகனும் அப்படியே செய்தார். தந்தையிடம் திரும்பி வந்த மகன் அப்பாவிடம், இது பழைய கடிகாரம், அதனால் $5 வாங்கிக் கொள்கின்றேன் என கடைக்காரர் சொன்னார் என்றார். அதை கேட்ட தந்தை, மகனே, இப்போது நீ காஃபி கடைக்கு சென்று இதை விற்க விரும்புவதாக சொல் என்றார். மகனும் தந்தை சொல்படியே செய்து திரும்பி வந்து நடந்ததை சொன்னார். அப்பா, காஃபி கடைக்காரரும் அங்கிருந்தவர்களும் இந்த பழைய பொருளை யார் வாங்குவது? சும்மா $5 வாங்கிக் கொள்கின்றோம் என்று அலட்சியமாக சொன்னார்கள் என்றார் மகன். அப்படியா? சரி, இப்போது நம் ஊர் அருங்காட்சியகத்திற்கு இதனை கொண்டு போய் அதனை காண்பி என்றார். அங்கு சென்று திரும்பி வந்த மகன், அப்பா, அவர்கள் இக்கடிகாரத்திற்கு பதிலாக $10,00,000 தருவதாக சொன்னார்கள் என்றார். அப்போது தந்தை மகனை அருகில் அழைத்து, இக்கடிகாரத்தை உன்னிடம் ஒப்படைப்பதற்கு முன் ஒரு நல்ல வாழ்வியல் பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். உன் மதிப்பை அறிந்து ஏற்கப்படும் இடத்தில் உன்னை இருத்து. உனக்கு ஒத்துவராத இடத்தில் உன்னை வைத்துவிட்டு பின்னர் கிடைக்காத ஒன்றிற்காக சினம் கொள்ளாதே. உன் மதிப்பை அறிந்தவர்கள் உன்னை பாராட்டுவார்கள். உன் மதிப்பை அறிந்து கொள் மகனே என்று சொல்லி கண்மூடினார் அந்த பாசமுள்ள தந்தை. இந்திய குடியரசு நாள் சிறப்பு செய்தி.
எழுந்துவிட்டோம் கலங்காதே, தலைமுறைகள் தயங்காதே, எட்டு திக்கும் கேட்கும் தாய் மண்ணே உன் புகழே. நாங்கள் சித்தனையில் தெளிவாக பார்க்கும் புது கூட்டம்.
இந்தியா பரப்பளவில் உலகில் 7வது பெரிய நாடாகும். 130 கோடி மக்கள் தொகையை கொண்டுள்ள இந்தியா அந்நியரின் ஆதிக்கத்திலிருந்து 1947 August 15 விடுதலை பெற்றது. பின்னர் 1950 January 26 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்து இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய அரசியலமைப்பை கொண்டுள்ள இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகும். January 26 வருகிற ஞாயிறன்று சிறப்பிக்கப்படும் 71வது இந்திய குடியரசு நாளுக்கென இன்று செய்தி வழங்குகின்றார் அருள்பணி ரெக்ஸ், கோட்டாறு மறைமாவட்டம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்ட வடிவத்திற்கு குடியுரிமை ஆட்சி குடியரசுக்கு 70வது அகவை நிறைவுற்று 71வது அகவையில் காலடி எடுத்து வைக்கிறது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வடிவம் பெற்ற 70வது அகவை. கடந்த 70 ஆண்டுகளில் அரசியலமைப்பு சட்டம் பல்வேறு படிநிலைகளில் நமது இந்திய திருநாட்டை வளர்த்தெடுத்திருக்கிறது. அறிவும் ஆற்றலும் ஒருங்கமைந்த செயல்பாடுகளும் பல்வேறு வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் காரணமாக அமைந்தது. குடியாட்சியின் மக்கள் என்னும் நிலையில் அனைவரும் சமம் என்னும் மதிப்பீட்டை உலகுக்கு கற்றுத்தந்தது நமது குடியாட்சி. சமயங்கடந்த மனிதநேயம் காப்பது, இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் அவற்றை வளர்த்தெடுப்பதும் மனித அறிவாற்றலை ஒருங்கமைந்த சக்தியாக இனம் கண்டு அவற்றை அறிவியலின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு பயன்படுத்திய தடப்பதிவுகள் இந்திய திருநாட்டின் வரலாற்றுக்கு சொந்தமாக உண்டு. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஒருவிதமான அச்சம் நிலவிக் கொண்டிருக்கிறது. மனித வாழ்க்கையில் பயம் என்பது இயல்பான யதார்த்தம். பய உணர்வுகள் மனித மனங்களை இன்றைக்கு சலவை செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் அமைப்பு வடிவம் பெற்று 71வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த நாளில் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இந்திய குடிமக்களுக்கே பயமாக இருக்கிறது. இதை நான் சவால் என்று சொல்லுவதை விட இன்றைக்கு பயம் என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலை அதிகமாகவே இருக்கிறது. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என்பதை அரசு கொண்டு வந்திருக்கிறது. வரவேற்க வேண்டிய ஒரு செயல்பாடாக பலர் சொல்லுகிறார்கள். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு கனல் ஓங்கி இன்னும் அதிக பேர் தங்களுடைய குரலை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் இதற்கு சார்பாக உழைக்கின்றார்களோ அவர்கள் நாட்டு பற்றாளர்கள் என்றும், யார் யாரெல்லாம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போர்க்குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் நாட்டு பற்றற்றவர்கள் என்றும் இன்றைக்கு தீர்க்கமாக சொல்லிவிடுகிறார்கள். பய உணர்வு என்பது ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை தடுத்து நிறுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு என்று இருக்கக்கூடிய பேச்சு உணர்வைக்கு மதிப்பு இல்லாமல் ஆக்கிவிடுகின்றது. எங்கு பார்த்தாலும் இத்தகு அச்சம், இத்தகு பயம் மனித வாழ்வாதாரத்தையே கேள்விக்குறியாக்குகிறது. எந்த அளவுக்கு என்றால், மனித உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கென்று இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களையே கேள்விக்குறியாக்கி மனிதர்களுடைய இறை நம்பிக்கையையும் கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு நிலை. இந்தியா என்பது ஒரு சமய சார்பற்ற நாடு என்பதுதான் அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய முதல் படி. இவற்றை திருத்தி இன்பம் காண்பதில், பிறரை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற இந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த இடம் என்று சொல்லுவது, இன்னும் பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு சவாலாகவே அமைந்து விடுகிறது. இன்றைக்கு கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதை பற்றிய தெளிவுகளை நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை. மாறாக இத்தகு விழிப்புணர்வு இந்த மாணவர்களிடத்தில் காணப்படுகிறது என்றால் இதை வரவேற்க வேண்டும். இத்தகு விழிப்புணர்வு தங்களுடைய சுதந்திரத்தை தாங்கள் எந்த அளவுக்கு இந்நாள் வரை சுவாசித்து வந்தார்கள், இன்றைக்கு அது தடைபடுகிறது என்பதை உணர்ந்தே இத்தகு விழிப்புணர்வு அவர்களிடத்தில் வருகிறது. எனவே இன்றைக்கு முதல் கடமையாக நாம் ஆற்ற வேண்டியது, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் கொண்டாடப்பட வேண்டும். பல்வேறு இறை நம்பிக்கைகளை வைத்திருக்கக்கூடிய நாடு நம்முடைய பாரத நாடு. இந்த நம்பிக்கை என்பது படைத்தவருக்கும் படைப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு புலப்பாடு. அது அவரவருடைய சுதந்திரம். இவற்றில் அரசுக்கு என்ன தலையீடு என்பதுதான் எல்லாருக்கும் வருகின்ற கேள்வி. எனவே இவற்றை களைந்து சமத்துவ உணர்வோடு மனிதநேயம் காப்பதுதான் நமது தலையாய கடமை என்று கண்டுணர்ந்த நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கு நம்மிடையே பல்வேறு நிலைகளில் பேசிக் கொண்டிருந்தாலும், அத்தகு எடுத்துக்காட்டினை நாமும் ஏன் பின்பற்ற முடியவில்லை என்பதுதான் கேள்விக்குறி. பல்வேறு தலைவர்களுடைய அறிவார்ந்த எண்ணத்தில் வெளிப்பட்ட இத்தகு அரசியல் சாசன அமைப்பு சட்டம் இன்றைக்கு வித்தியாசங்களை கொண்டாடுகின்றதா, வேற்றுமைகளை பார்க்கின்றதா என்பதுதான் இன்றைக்கு நாம் முதல் தலையாய கடமையாக கொண்டிருக்க வேண்டியது. வேற்றுமைகளை கொண்டாடுவதிலிருந்து கிடைப்பதுதான் இறை ஆண்மைக்கு மதிப்பாக இருக்க முடியும். எனவே இரண்டாவது ஒரு கடமையாக ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் பார்க்க வேண்டியது இயற்கையை பேணுவதும் பாதுகாப்பதும் வளர்த்தெடுப்பதும். இந்த இயற்கையை பேணுவதும் பாதுகாப்பதும் வளர்த்தெடுப்பதும் தான் இந்திய இறை ஆண்மையை இன்றைய உலகிற்கு முன்னெடுத்து செல்வதாக இருக்க முடியும். இந்திய அரசியல் அமைப்பு குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி இன்றைக்கு சொல்லுவது என்ன? இயற்கை வளங்களை பயன்படுத்துவதில் மக்களிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை. குறிப்பாக ஹைட்ரோ கார்பன் என்கின்ற அந்த கனிம வளத்தை மண்ணுக்கு அடியிலிருந்து எடுப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் தேவையில்லை, மக்களிடமும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை என்கின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வருகின்ற பொழுது, நான் ஒரு மக்கள் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறேனா என்கின்ற ஒரு உணர்வு இயல்பாகவே எல்லா குடிமக்களுக்கும் வந்தேறும். எனவே அவற்றை கடந்து இயற்கையை வளர்த்தெடுப்பதுதான் இந்திய மண்ணுக்கு அழகு சேர்ப்பது என்பதை நாமும் உணர்ந்து வாழ்வதில், அவற்றை செய்வதில் தயக்கம் காட்டக்கூடாது. இதில் வெடிப்பதுதான் மனிதன் மனிதனுக்கு ஓநாயாக தெரிகிறான். யார் யாரெல்லாம் இவற்றை எதிர்த்து இன்றைக்கு முழங்குகிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு நாட்டுப்பற்றுடையவர்கள் அல்ல, இவர்கள் நாட்டை விற்கக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. மூன்றாவதாக, எந்த ஒரு அமைப்பிலும் சரி, எந்த ஒரு மாற்றத்திலும் சரி, சட்ட திருத்தத்திலும் சரி, வன்முறை என்பது தீர்வாகாது. ஏற்றுக்கொண்டால் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மனிதர்களையே தாக்குகின்ற ஒரு நிலை. வன்முறைகளை களைந்து செயல்பட இன்றைய நாட்டு தலைவர்கள், இந்த சட்டத்திற்கென்று திருத்தத்தை வைக்கக்கூடியவர்கள் முன்வர வேண்டும். இத்தகு மூன்று செயல்பாடுகளிலும் உள்ளடங்கி இருப்பதுதான் இந்த ஆண்டில் நாம் கொண்டாடுகின்ற இந்த குடியாட்சியின் நினைவு. ஒன்று, வேற்றுமைகள் கொண்டாடப்பட. இரண்டு, இயற்கையை பேணி வளர்த்தெடுப்பதில் இறை ஆண்மைக்கு பெருமை சேர்ப்பதில் இருக்கக்கூடிய வலுவை சேர்க்கவும். இவை இரண்டையும் செய்வதில் வன்முறைகளை களைந்து சமத்துவம் பேணுவதிலும், சகோதர பாங்கோடு இறை நம்பிக்கையை கடந்து மனித நேயம்தான் முதன்மை என்கின்ற செயல்பாட்டில் வகுத்தெடுத்த திட்டத்தை அந்த தலைவர்களுடைய எண்ணங்களை இன்றும் பிரதிபலித்து வாழ்ந்திட வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.
இந்திய குடியரசு நாள் செய்தி வழங்கியவர் அருள்பணி ரெக்ஸ், கோட்டாறு மறை மாவட்டம்.
இந்திய தேசத்தை காத்திடுவோமே வாங்க, வல்லரசாக மாற்றிடுவோமே வாங்க. குமரி முதல் இமயம் வரை இளைஞனே விழித்தெழு, வருங்காலத்தை காத்திடு. குமரி முதல் இமயம் வரை இளைஞனே விழித்தெழு, வருங்காலத்தை காத்திடு. இந்திய தேசத்தை காத்திடுவோமே வாங்க, வல்லரசாக மாற்றிடுவோமே வாங்க. தேசத்தின் விழாக்களை கொண்டாடுவோம் வாங்க, தேசப்பற்றை நெஞ்சினில் உயர்த்திடுவோம் வாங்க. விஞ்ஞான வளர்ச்சியை கடைபிடிப்போம் வாங்க, கூடவே வேளாண்மையை ஊக்குவிப்போம் வாங்க. பஞ்சத்தை ஒழித்திட முயற்சி செய்வோம் வாங்க, லஞ்சத்தின் களைகளை வேரறுப்போம் வாங்க. அனைத்து தொழில்களையும் மதித்திடுவோம் வாங்க, தந்திருக்கும் வேலைகளை நேர்த்தியாக செய்வோம். ஜாதி மத வேறுபாட்டை களைந்திடுவோம் வாங்க, ஜனநாயகத்தை காத்திடுவோம் வாங்க. நேர்மை என்ற ஒற்றை வார்த்தையில், நேர்மை என்ற ஒற்றை வார்த்தையில் இந்திய தேசத்தை வளர்த்தெடுப்போம் வாருங்கள். குமரி முதல் இமயம் வரை இளைஞனே விழித்தெழு, வருங்காலத்தை காத்திடு. இந்திய தேசத்தை காத்திடுவோமே வாங்க.
அருள்பணி ரெக்ஸ் அவர்கள் வழங்கிய இந்திய குடியரசு நாள் செய்தி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
செய்திகள்.
ஜனவரி 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி முடிய நடைபெற்று வரும் கிறிஸ்துவ ஒன்றிப்பு வாரத்தையும், இவ்வாண்டு கிறிஸ்துவ ஒன்றிப்பு வாரத்தின் மையமாக அமைந்துள்ள விருந்தோம்பல் என்ற கருத்தையும் இணைத்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஜனவரி 23 இவ்வியாழனன்று தன் ட்விட்டர் செய்தியை வெளியிட்டுள்ளார். ஏனைய கிறிஸ்துவர்களின் நம்பிக்கை கதைகளுக்கும் அவர்களது குழுமத்தின் வரலாற்றுக்கும் தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கு மனமுவந்து செவிமடுப்பது கிறிஸ்துவ ஒன்றிப்பு விருந்தோம்பலுக்கு தேவையான பண்பு என்ற சொற்கள் திருத்தந்தையின் ட்விட்டர் செய்தியில் இடம்பெற்றிருந்தன. இதே கருத்துக்களை ஜனவரி 22 புதனன்று தன் மறைக்கல்வி உரையிலும் பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் இரு ட்விட்டர் செய்திகளை ஜெனரல் ஆடியன்ஸ் என்ற ஹேஷ்டேகுடன் வெளியிட்டார். இவ்வாண்டு கிறிஸ்துவ ஒன்றிப்பு வாரத்திற்கு விருந்தோம்பல் மையக்கருத்தாக அமைந்துள்ளது என்ற சொற்கள் திருத்தந்தையின் முதல் ட்விட்டர் செய்தியாகவும், விருந்தோம்பல் நமது வாழ்வு முறையாக அமைவது, குறிப்பாக வாழ்வில் மிகவும் நலிந்தோருக்கு வரவேற்பளிக்க நாம் முயல்வது நம்மை இன்னும் சிறந்த மனிதர்களாக, இன்னும் சிறந்த சீடர்களாக உருவாக்கும் என்ற சொற்கள் இரண்டாவது ட்விட்டர் செய்தியாகவும் வெளியாயின.
சுவிட்சர்லாந்து நாட்டின் தாவோஸ் நகரில் ஜனவரி 21 இச்செவ்வாயன்று துவங்கியுள்ள உலக பொருளாதார அமைப்பின் 50வது மாநாட்டில் ஒருங்கிணைந்த மனித முன்னேற்ற திருப்பீட அவையின் தலைவரான கர்னால் பீட்டர் டர்க்சன் அவர்கள் ஏனைய சமய தலைவர்களுடன் இணைந்து ஜனவரி 22 இப்போதன்று செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். கிறிஸ்துவ ஒன்றிப்பு முதுவரும் தந்தை முதலாம் பர்தலமி அவர்களுடனும் மாஸ்கோ யூதமத தலைவர் கோல்ட் ஸ்மித் அவர்களுடன் இணைந்து கர்னால் டர்க்சன் அவர்கள் மேற்கொண்ட இச்சந்திப்பில் இவ்வுலகமும் அதில் வாழும் வறியோரும் குரல் எழுப்பி அழுகினர் என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறிய கருத்தை செய்தியாளர்களுக்கு நினைவுறுத்தினார். நாம் வாழ்வதற்கு இரண்டாவது பூமி கோளம் இல்லை என்பதை இக்கூட்டத்தில் வலியுறுத்தி கூறிய கர்னால் டர்க்சன் அவர்கள், நாம் வாழும் பூமி கோளம் எழுப்பும் அழுகுரலை நிறுத்துவது நம் ஒவ்வொருவரின் கடமை என்று எடுத்துரைத்தார்.
நாம் வாழும் காலத்தில் நிகழ்ந்து வரும் சுற்றுச்சூழல் நெருக்கடிக்கு நாம் எவ்விதம் பதில் இருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் நாம் தீர்ப்பிடப்படுவோம் என்று கிறிஸ்துவ ஒன்றிப்பு முதுபெரும் தந்தை முதலாம் பர்தலோமியோ அவர்கள் ஜனவரி 22 இப்புதனன்று உலக பொருளாதார மாநாட்டில் கூறினார். தாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார அமைப்பின் 50வது மாநாட்டில் சமயத் தலைவர்கள் சார்பில் பேசிய முதுபெரும் தந்தை பர்தலோமியோ அவர்கள், சுற்றுச்சூழல் சீரழிவை மீண்டும் சமநிலைக்கு கொண்டுவர பணிவு, மதிப்பு, ஒருங்கிணைதல் ஆகிய பண்புகளை கொண்ட ஆன்மீக கண்ணோட்டம் தேவைப்படுகிறது என்று எடுத்துரைத்தார். பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீரழிவு ஆகியவை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தும் அந்த முயற்சிகளை மேற்கொள்ள நமக்கு உறுதியான மனநிலை இல்லாததே பெரும் குறையாக உள்ளது என்பதை முதுபெரும் தந்தை பர்தலோமியோ அவர்கள் தன் உரையில் வலியுறுத்தி கூறினார்.
மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து தொடர்ந்து வெளிவரும் வேதனை தரும் செய்திகளை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அண்மையில் பன்னாட்டு தூதர்களிடம் தன் கவலையை வெளியிட்டுள்ளார் என்று திருப்பிட உயர் அதிகாரி ஒருவர் ஐநா அவையின் கூட்டம் ஒன்றில் கூறினார். நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐநா தலைமையகத்தில் ஐநா பாதுகாப்பு குழு மத்திய கிழக்கு பகுதியை மையப்படுத்தி ஜனவரி 21, 22 ஆகிய இரு நாட்கள் நடத்திய கூட்டத்தில் திருப்பிடத்தின் பிரதிநிதியாக பங்கேற்ற அருள்பணி ஃபெட்ரிக் ஹான்சன் அவர்கள் இவ்வாறு கூறினார். அண்மை நாட்களில் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் ஈரானுக்கும் இடையே நிகழ்ந்து வரும் உரசல்கள், ஈராக் மற்றும் லெபனான் நாடுகளில் நிகழ்ந்து வரும் மக்கள் போராட்டங்கள் ஆகியவை மனிதகுலத்திற்கு கூடுதல் கவலைகளை உருவாக்கி வருகின்றன என்று அருள்பணி ஹான்சன் அவர்கள் எடுத்துரைத்தார்.
இவ்வாண்டு பிப்ரவரி 26 சாம்பல் புதன் என்று துவங்கவிருக்கும் தவக்காலத்திற்கு மாற்றமடைந்த நாட்டை உருவாக்கும் பொறுப்பு என் கடமை என்ற தலைப்பில் தவக்கால முயற்சிகளை மேற்கொள்ளவிருப்பதாக கென்யா நாட்டின் ஆயர் பேரவை அறிவித்துள்ளது. இறைவன் படைத்த இவ்வுலகம் அதில் அடங்கியுள்ள அனைத்தும் நல்லவையே என்பதை நம்புகிறோம் என்றும், இந்த படைப்பை காக்கும் பொறுப்பு நம் அனைவருக்கும் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த தவக்கால முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் ஆயர் ஜான் ஒபால்லா ஓவா அவர்கள் பீதே செய்தியிடம் கூறினார். நாமும் நம்மை சுற்றியுள்ள அனைத்து மக்களும் படைப்புகளும் இறைவனுக்கு சொந்தமானவை, எனவே இவற்றை பாதுகாக்கும் பொறுப்பு மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை தவிர படைப்பை ஆட்சி செய்து அதை தங்கள் விருப்பப்படி நடத்துவதற்கு அல்ல என்று ஆயர் ஒபால்லா ஓவா அவர்கள் எடுத்துரைத்தார்.
பெண்களால் துவக்கப்பட்ட ஓர் அமைதியான மறியல் போராட்டம் இந்தியாவை கடந்த 45 நாட்களாக முடக்கியுள்ளது என்று ஆசிய செய்தி கூறுகின்றது. இஸ்லாமியருக்கு குடியுரிமை வழங்காமல் ஏனைய மதத்தவருக்கு குடியுரிமை வழங்கும் வண்ணம் இந்தியாவின் நடுவண் அரசு வெளியிட்டுள்ள புதிய குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக இந்து, முஸ்லிம், சீக்கியர், கிறிஸ்தவர் அனைவரும் உடன்பிறந்தோரே என்ற முழக்கத்துடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்ந்து வருகின்றன. பெண்களால் துவக்கப்பட்ட இந்த மறியல் போராட்டம் 40 நாட்களை கடந்து இன்னும் தொடர்ந்து வருகின்றது. இப்போராட்டத்தில் இளையோர், முதியோர் என்று இருபால் இனத்தவரும் கலந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அன்பு நெஞ்சங்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.